கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பனையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாப்பாடு டைம் ஆகி போச்சு. இருந்தாலும் இந்த ஒரு பாடத்தை நீங்கள் பொறுமையுடனே கூட கேட்டு செல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பார்க்க போகிற ஒரு பாடம், இது புது சிருஷ்டி 6வது அதை வாலியத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஒரு பாடம் அநேகர் வந்து நம்ம கேட்டுடுப்போம். இருந்தாலும் நம்முடைய அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் படி நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3:1 வசனம்.
மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும்.
என்ன சொல்றாருன்னா, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால இது இந்த சத்தியங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திருந்தாலும் இது போன்ற ஒரு சத்தியங்களை நம்ம அடிக்கடி வந்து நம்ம தியானம் செய்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால இந்த புது சிருஷ்டியின் பரிசுத்தம் இந்த ஒரு பாடத்துக்குள் போவதற்கு முன்பு நம்ம புது சிருஷ்டி பற்றி சில சத்தியங்களை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ இந்த புது சிருஷ்டி குறித்து பார்க்கும்போது இதனுடைய நிலைப்பாடு என்ன, இந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம் இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப என்ன ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது வந்து நம்ம வசனத்தில் படிக்கிற பிரகாரமாக 2 பேதுரு 1:4
இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம பார்க்கும்போது அந்த திவ்ய சுபாவம் அதுதான் வந்து புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது கனம் மகிமை அழியாமை, அந்த அழியாமைக்குரிய அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம். அதனாலதான் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அன்பான சௌர சௌரி. அதே சமயத்தில் இந்த புது சிருஷ்டிக்கு என்ன சொல்றதுன்னா, மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் பார்க்கலாம் ஒரு விசேஷம் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு தனித்துவம் இருக்குது அன்பான சௌர சௌதரி நம்ம முக்கியமான பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஒரு புது சிருஷ்டி இதனுடைய விசேஷம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, இது தேவன் அவர் அனாதி தீர்மானத்தில் அவர் வந்து இது உருவாக்கி வச்ச ஒரு விஷயம். தேவன் எந்த எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு புது சிருஷ்டி நான் உருவாக்க போறேன் என்று திட்டம் போட்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய என்ன சொல்றது, அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவர் வந்து இனி வரும் காலத்துல வந்து நிறைவேற போகிற அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த ஒரு புது சிருஷ்டி நிறைவேறதுல தான் இருக்குது. ஆகினால இது தேவனுடைய என்ன சொல்றதுங்க ஒரு விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு. அதே சமயத்துல தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டியில்தான் அவர் மிகவும் திருப்தியா இருக்கிறாரு. அப்படி என்றால் அவருடைய ஏற்கனவே சிருஷ்டித்த சிருஷ்டிகள திருப்தியா இல்லையா அப்படின்னு அர்த்தம் அல்ல. அப்ப ஏற்கனவே சிருஷ்டித்த சிருஷ்டிகளும் அவர் திருப்தியா இருக்கிறாரு. ஆனா அதனை பார்க்கலாம் அவர் மிகவும் வந்து அவர் சந்தோஷப்படுவது திருப்தியாவது எதில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புது சிருஷ்டியில தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஒரு புது சிருஷ்டி இது எப்படி எந்த ஒரு வழியில இந்த புது சிருஷ்டி வந்து ஆக முடியும் அது கூட நம்ம முக்கியமா நம்ம பார்க்கணும். அதாவது தேவன் இந்த புது சிருஷ்டிக்கென்று என்ன ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட். இந்த புது சிருஷ்டியில் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தா இந்த புது சிருஷ்டி வந்து ஆக முடியும் அப்படின்ற தேவன் அதுக்கென்று ஒரு என்ன ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம பார்க்கும்போது இந்த புது சிருஷ்டி மிகவும் கடுமையாக வந்து சோதிக்கப்படணும், மிகவும் கடுமையாக சோதிக்கப்படணும். அதே சமயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று தங்களை நிரூபித்து காட்டணும். அதுதான் வந்து இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வச்சிருக்கிற ஸ்கேல். அப்போ இந்த ஒரு ஸ்கேல்ல இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய நிலையில தேவன் இந்த புது சிருஷ்டியின் அழைப்பை முதன் முதலாக இது யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுத்தாரு. சோ அது வந்து ஏன் எதுக்குன்ற பார்த்தா அதே ஒரு பெரிய கிளாஸ் ஆகிடும். அப்போ இந்த ஒரு புது சிருஷ்டி பெரிய ஆசீர்வாதம், அதே சமயத்தில் கடுமையாக அது வந்து சோதிக்கப்படணும், பரீட்சிக்கப்படணும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதத்தில் முதன் முதலாக தேவன் யாருக்கு கொடுத்தாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு. ஆகையினால தான் அவர் அந்த 3.5 வருஷம் மிகவும் கடுமையான முறையில் வந்து அவர் சோதனை ஆகிட்டார் நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் எபிரேயர் 5:8.
அவர் குமரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு.
ஆமா, அவர் குமரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இந்த கீழ்ப்படிதல் என்ன, அவர் எப்படி பூரணராகிறாரு அதை குறித்து நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ கடுமையாக அவர் வந்து சோதனை செய்து இந்த புது சிஷ்யின் ஆசீர்வாதத்தை நம்முடைய கர்த்தர் அங்க பெற்றுக்கொண்டார் நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு புது சிஷ்யின் ஆசீர்வாதம் யாருக்கு தேவன் கொடுத்தார் என்று பார்க்கும் போது கேருபின்கள் சேரபின்கள் அதெல்லாம் விட்டு தேவ தூதர்களையும் விட்டு கடைசியாக யாருக்கு தந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனிதர்களுக்கு தான் அது தந்தாரு. அதனால இன்றைக்கு நம்ம நாம் கூட இந்த ஒரு புது சிஷ்யின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் கூட என்ன கர்த்தர் போலே வந்து கடுமையாக சோதிக்கப்படணும் பரீட்சிக்கப்படணும் அன்பான சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஒரு புது சிருஷ்டிக்குள் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள் அதாவது பாவி நிலைமையில் இருக்கிற எவரும் இதற்குள் வந்து பிரவேசிக்க முடியாது. ஆகையினால்தான் என்ன கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்மை நீதிமான்களாக ஆக்குகிறார். அப்ப பாவிகள் வந்து இந்த புது சிருஷ்டிக்குள் வந்து பிரவேசிக்க முடியாது. ஆகையினால்தான் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா நம் பாவிகளாக இருந்தாலும் கூட நாம் அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்மை நீதிமான்கள் ஆக்குறார். ரோமர் 5:1
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
அப்ப பாருங்க நம்மை விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்போ நம்ம நீதிமான்கள் ஆகும் பொழுதுதான் இந்த ஒரு புது சிஷ்யின் என்ன சொல்றது அழைப்புக்குள்ளாக நம்ம வந்து பிரவேசிக்கிறோம் அன்பான சார். அது அப்புறமா அதனை தொடர்ந்து நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த புது சிருஷ்டிக்குள் ஒருவர் வந்து வளரணும்னா அவர் பரிசுத்தவானாக ஆகணும். அப்ப பாருங்க அவர் பரிசுத்தவான் வந்து இது என்ன ஏன்னா அதுதான் நம்முடைய பாடமே தான் புது சிருஷ்டியினுடைய பரிசுத்தம் இது என்ன வந்து குறிக்குது. அதனால நம்ம ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமா வச்சு நம்ம படிக்கலாம். 1 Corinthians 1:30-31
அந்தபடி நீங்கள் அவரோட கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
அதாவது இந்த கடைசி வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமா இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ இதெல்லாம் இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்கும் போது அந்த முதலில் இருக்கிற இரண்டை அதை நம்ம இப்ப நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அது பார்த்து அது ஒரு பெரிய கிளாஸ். அதில் கடைசி இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அவரே நமக்கு பரிசுத்தமானார். அப்ப பாருங்க அப்ப நீதிமான்கள் அழைக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது நாம் எவ்விதமாக வந்து நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் கேள்வி ஒண்ணு. அதே சமயத்தில் வந்து பரிசுத்தவான் ஆவதற்கு நம்முடைய பங்கு என்ன இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக பார்க்கும்போது கிறிஸ்து நமக்கு எப்படி நம்மை வந்து பரிசுத்தமாக்குகிறார் இது மூன்று. இந்த மூன்று கேள்விகளுக்கு நம்ம பதில்களை பார்த்து நம்முடைய பாடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் முதலாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து குள் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும். ஏன்னா நம்ம வசனத்தில் நம்ம படிக்கலாம் யோவான் 15:4
என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
வசனத்துல பார்க்கிற பிரகாரமாக நாம் கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் அதை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்து நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும். சோ இது கூட இன்னி வந்து புல் கிளியர் ஆன்சர் நமக்கு கிடைக்கல. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். சோ அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பட்சத்துல தான் நம்ம வந்து பரிசுத்தவானாக நம்ம வந்து ஆக முடியும். அப்ப பாருங்க அப்ப பரிசுத்தமாக்கப்படுதல் இது வந்து இது என்ன ஒரு விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது இது பரிசுத்த ஊழியத்திற்கென்று தனியாக பிரிக்கப்படுதலே இது குறிக்கிறது. இந்த பரிசுத்தப்படுதல் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பரிசுத்த ஊழியத்திற்கென்று தனியாக வந்து பிரிக்கப்படுதலே இந்த பரிசுத்தப்படுத்தல் குறிக்கிறது. அப்ப பாருங்க அப்போ நம்ம உலகத்துல பாவிகளாக நம்முடைய முக்காலத்தில் இருந்தோம். அப்ப பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் இயேசு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்மை மீட்டு அவருடைய ரத்தத்தின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறதுனால நம்ம நீதிமான்கள் ஆளும். அப்ப நீதிமான்கள் ஆன அந்த ஒரு நிலையில் கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஒரு மகா பெரிதான ஒரு அழைப்பை நமக்கு அங்க தந்தாரு. என்ன அழைப்பு என்று பார்க்கும் போது என்ன பலியினாலே நீங்க உடன்படிக்கை செய்யுங்க பலி செலுத்துங்க. அதே சமயத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று செய்வதற்கு நீங்க வாங்க. அது வந்து ஒரு அழைப்பை கர்த்தர் அங்க நமக்கு தந்தாரு நம்ம பார்க்கிறோம். Romans 12:1
அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமா, என்ன
சொன்ன, ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க நீங்கள் முன்வாங்க. சோ அத வந்து அப்ப என்ன, அது வந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம தனியாக வந்து கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். சோ எதுக்காக என்று பார்க்கும் போது, நாம் அந்த பலி செலுத்துவதற்காக. அப்ப பாருங்க, இந்த ஒரு பலி செலுத்துகிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும் போது, அதாவது நீதிமான்களாகி அதுக்கு பிறகு நம்ம இந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வருவதை பழைய ஏற்பாட்டு காலத்துல நிழல்ல ரொம்ப அருமையாக வந்து காட்டியிருக்கிறார். நம்ம பாருங்க, பழைய ஏற்பாட்டு நிழல்ல வந்து நம்ம பார்க்கும் போது லேவியர்கள் இருந்தாங்க. சோ லேவியர்கள் வந்து அவர்கள் ஆசரிப்பு அந்த ஒரு வேலை செய்வதற்காக தேவனால் அங்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப இந்த லேவியர்கள் வந்து அவர்கள் பாருங்க, பொதுவான லேவியர் இருக்கிறாங்க, அதே சமயத்துல பலி செலுத்தக்கூடிய லேவியர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொதுவான லேவியர்கள் கூட அவங்க கூட சில அர்ப்பணிப்புக்கு வந்து செய்யறாங்க, அதே சமயத்துல பலி செலுத்துகிற ஆசிரியர்கள் கூட சில விசேஷமான அர்ப்பணிப்புகளை அங்க செய்திருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த பொதுவான லேவியர்களுக்கும் இந்த பலி செலுத்தக்கூடிய லேவியர்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அன்பான சௌர சோதரர், அதே பாருங்க, அப்ப இந்த பொதுவான லேவியர்கள் இது யாரை குறிக்கிறது? ஏன்னா அவங்க கூட அங்க அர்ப்பணிப்பு அங்க செய்யறதுன்றத அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பொதுவான லேவியர்கள் வந்து இது யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, இவர்கள் வந்து அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேல அங்க விசுவாசம் வச்சு இருக்கிற என்ன சொல்றதுங்க, விசுவாசிகளை அங்க அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. அதே அது பொதுவான விசுவாசிகள், அந்த பொதுவான லேவியர்கள் குறிக்கிறது அது பொதுவான விசுவாசிகளுடைய நிலைமையை அங்க குறிக்கிறதாக அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த பொதுவான அதாவது சொல்ற விசுவாசிகள் கூட அவங்க கூட என்னன்னா, அவங்க நீதிமான்கள் ஆகியிருக்கிறாங்க, அதே சமயத்துல தேவனுடைய சமாதானத்தை கூட அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதனை தொடர்ந்து ஒரு நிலை இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது அது பலி செலுத்தக்கூடிய நிலைமை. அப்ப இன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு நிலையில வந்து நம்ம பார்க்கும்போது பொதுவான லேவியர்கள், அதனை தொடர்ந்து பலி செலுத்தக்கூடிய விசேஷமான ஆசிரியர்கள். சோ அது வந்து தனித்தனியாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது, இன்றைக்கு நமக்கு நம்ம இந்த ரெண்டு நிலையை நம்ம வந்து கடந்து போகணும். சோ முதல்ல வந்து அந்த பொதுவான என்ன சொல்றது, விசுவாசிகளுடைய நிலைக்கு, நீதிமான்கள் நிலைமைக்கு நம்ம வரணும். அதனைத் தொடர்ந்து இந்த என்னங்க பலி செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள் நிலைமைக்கு கூட நம்ம வரணும். ஆகையினால அப்போ என்னங்க, அந்த பொதுவான லேவியர்கள் செய்த அர்ப்பணிப்பும் செய்யணும், அதே சமயத்துல இந்த பலி செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய விசேஷமான அர்ப்பணிப்பையும் நம்ம செய்யணும். அன்பான சௌர செய்தி ரெண்டு. அதனாலதான் பாருங்க, நம்ம அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்லும் போது, அதாவது இந்த அர்ப்பணிப்பு இது எந்த மாதிரி வந்து இவங்க அர்ப்பணிப்பு செய்யறாங்க, இந்த பலி செலுத்தக்கூடியவர்கள் எந்த விதமாக வந்து தேவனுக்கென்று அந்த பலியை வந்து அவங்க செலுத்தணும் அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஒன்று தீமோத்தேயு 1:5 பாருங்க.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
கற்பனையின் பொருள் என்னவெனில், ரொம்ப அருமையா அப்போஸ்தலன் பவுல் அங்க சொன்னார், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சோ இத பாருங்க, இந்த ஒரு மனநிலைமையில்தான் நம்ம ஒவ்வொருவரும் வந்து பலி செலுத்திற்கு வந்து வர வேண்டும் அப்படின்னு அங்க அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, அப்ப சுத்தமான இருதயம், அப்ப என்ன அந்த அன்பு, தேவன் மேல் இருக்கிற அன்பு அது சுத்தமாக இருக்கணும், அது மாயமற்றதாக அங்க இருக்குதுங்கிற நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப பாருங்க, இங்க இதுல முக்கியமா பார்க்கும் போது, அப்ப இந்த சுத்தமான அன்பு என்ன ஒரு விஷயத்தை அங்க சொல்லுது அப்படின்ட்டு பார்க்கும் போது, இப்ப பாருங்க, நம்ம பலி செலுத்திருக்கின்ற நம்ம வந்துட்டோம், பலி செலுத்திருக்கின்ற நம்ம வந்துட்டோம், ஆனா தேவன் வந்து இது செய்ய, இது அது செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய அப்படின்னு வந்து சொல்லிதான் வந்து நம்ம செய்யணுங்கிறது இல்ல. அன்பான சௌர சகோதரி, அதனை தாண்டி, அதான் அங்க சுத்தமான அன்பு, அதனை தாண்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அன்பானது கட்டளைக்கு காத்திராது, இந்த அன்பானது கட்டளை வந்து இது செய்ய என்று சொல்லும் வரை இது வந்து அன்பு வந்து காத்திராது, அது தானாக என்ன, அத தானாக முன் வந்து தேவனே நான் என்ன செய்யணும் உங்களுக்காக. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து அருமையான என்ன ஒரு ரோல் மாடல் அங்க கொடுத்திருந்தார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு தேவன் இது செய்ய அது செய்ய கட்டளை சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல, அவரே தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு தானாக முன் வந்து அந்த அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நம்ம படிக்கலாம் எபிரேயர் 9:10 பாருங்க.
இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும்,
பிதாவே உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் பாருங்க கொஞ்சம் 19 சார்,
இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலையை நிறுத்துவதற்காக
அவர் என்ன சொல்றார்? தேவனே இதோ உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் நான் வரேன். எதிர்பார்க்கிறாரோ அதை வந்து நம்ம தானாக வந்து நம்ம செய்யணும். அதுதான் சொல்றாரு, அந்த சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் நீங்க என்ன செய்யுங்க, அன்போடு தேவனுடைய சித்தத்தை நீங்க கடைபிடிங்க. பாருங்க, நீங்க மற்ற தூதர்களை நம்ம எடுத்துக்கொண்டா தேவன் வந்து கட்டளை கொடுப்பாரு, அது செய்ய இது செய்ய அப்படி செய்ய கண்டிப்பா அவைகளை தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து செய்வாங்க. ஆனா நம்முடைய இந்த கர்த்தருடைய விஷயத்திலானாலும் சரி, இந்த புது சிஷ்யருடைய விஷயத்திலானாலும் சரி, நம்ம பார்க்கும் போது இவர்கள் தேவனுடைய அந்த சித்தத்தை தாமாக அறிந்து கொண்டு அவர்கள் தானாக முன் வந்து தேவனுடைய சித்தத்தை அங்க செய்யறவர்களாக அங்க இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி அந்த சுத்தமான அன்புல செய்யறவங்க தாங்க அவங்க தான் வந்து தேவனுடைய மக்கள், அவங்க தாங்க வந்து தேவனுடைய புத்திரர்கள், அவங்க தான் வந்து கிறிஸ்துவனுடைய அந்த மனவாட்டி நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
இல்லீங்களா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், மெதுவா படிங்க.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அப்ப பாருங்க அவரை ஏற்றுக்கொள்கிறது என்ன குறிக்கிறதுன்னு பார்க்கும் போது அவரை போலவே அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் வந்து அந்த சித்தத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரோ அதே போல இவர்கள் யார் யாரெல்லாம் வந்து தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அந்த சுத்தமான அன்புல தானாக முன் வந்து செய்யறாங்களோ அவங்க தான் வந்து தேவனுடைய மக்கள். அதான் வந்து அந்த அந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பன சௌரஸ்வரன் அதே சமயத்துல இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா சுத்தமான அன்புல வந்து பலி செலுத்துவதற்கு கண்டிப்பா அன்பான சௌரஸ்வரர் நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம விட்டுருக்கணும். சோ அது என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய சுய சித்தத்தை நம்ம முழுவதுமாக வந்து நம்ம விட்டுருக்கணும். இந்த சுத்தமான அன்புல அந்த பலி செலுத்துவதற்கு முன்பு நம்ம அந்த நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை நாம் முழுவதுமாக அது விட்டால்தான் இந்த ஒரு பலியை நம்ம செய்ய முடியும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பலியை நம்ம செய்ய முடியும். இதுக்கு நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இதைத்தான் வந்து அங்க பேசியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். லூக்கா 9:23.
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
அதாவது நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கிறோம்னா அவன் முதல் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா சுயத்தை தனக்கு சுயமா என்ன வேணாலும் இதை பற்றி நிறைய பேசலாம். என்ன வேணாலும் பாருங்க உலகத்துல என்ன நிறைய ஆசை இருக்குது, நிறைய என்ன சொல்றதுங்க நமக்கு வந்து லட்சிய உலக பிரகாரம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் என்ன பண்ண அதெல்லாம் ஒதுக்கிட்டு அதுதான் அங்க சொல்றாரு. அந்த சுயத்தை விட்டு அதை ஒதுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு வாங்க. அது அன்பன சோர சரி நம்ம கர்த்தரங்க சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த மாதிரி வந்து நம்ம அந்த சுத்தமான மனசாட்சியில நம்ம அந்த பலி செலுத்தும் பொழுது சுயத்தை இந்த பூமியில நம்ம இழக்கும் பொழுது நமக்கு பல இழப்புகள் அங்க நேரிடும். கண்டிப்பா வந்து நமக்கு இழப்புகள் அங்க நேரிடும். சோ அந்த இழப்புகள் வந்து நம்ம நேரிடும் போது நமக்கு சில நேரங்களில் வந்து பயம் கூட வரும், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போதும், இந்த மாதிரி நீ வந்து நம்ம இருக்க போறோமோ, எப்படிதான் வந்து வாழ போறோமோ, நமக்கு யார் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அன்பான சகோதர சரி அதனால அவர்களை பார்த்துதான் அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 12:32.
பயப்படாதே சிறுமந்தையே.
அப்ப பாருங்க பயப்படாதே சிறுமந்தையே, அதுதான் சொல்றாரு. பயப்படாதே, தேவனுடைய வார்த்தைகள் அங்க ரொம்ப அருமையா அங்க பேசியிருக்காரு. பயப்படாதே, பலி செலுத்திற்கு பயப்படாதே, உன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுமோ என்று அதை குறித்து நீ பயப்படாதே. இனி நமக்கு யார் இருக்கிறாங்க என்று சொல்லி நீ வந்து பயப்படாதே. நீ ஒப்பு கொடுக்க முழு கான்சிக்ரேஷன் வந்து செய்வதற்கு நீ பாரு. அதுதான் அங்க சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. அப்போ அந்த மாதிரி செய்தீர்கள் என்றால் ராஜ்யத்தை பிதா உங்களுக்கு என்ன செய்வார், ஒப்பு கொடுக்க அங்க சித்தமா இருப்பார் என்று நம்ம அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்பான சார் அடுத்தபடியாக நம்ம இதுல வந்து நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு பலி செலுத்தக்கூடியவர்கள் வந்து முதல்ல இது யார் யாருக்கெல்லாம் வந்து இவங்க அந்த பலிகளை வந்து செலுத்துறாங்கன்னு பார்க்கும் போது பாருங்க, முதலாவது ஆண்டவருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் சத்தியத்திற்கும் ஊழியம் செய்யும் வழிகளை தேடி தங்கள் ஜீவியத்தை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக முன்வந்து சமர்ப்பணம் செய்வார். ரொம்ப அருமையா அங்க இதே வார்த்தைகளை தான் எழுதியிருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கும் சகோதரருக்கும் சத்தியத்திற்கும் ஊழியம் செய்யும் வழிகளை தேடி. அது வந்து என்ன, வீட்டில் இருக்கிறது இல்ல, சும்மா நம்ம நம்ம பொழப்பு போயிட்டு இருக்கு, நம்ம ஏதோ நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு உட்கார்றது இல்ல. அவங்க தேடுறாங்களா, எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம், எப்படி இந்த சகோதரருக்கு வந்து நம்ம உதவி பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்னும் வந்து இன்னும் இந்த ஊழியத்தை மேம்படுத்தலாம், தேடுறாங்க. வழிகளை தேடி தங்கள் ஜீவியத்தை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக முன் வந்து சமர்ப்பணம் செய்வோம். அதுல சந்தோஷப்படுறாங்க. தேவனுக்கென்று அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது தங்கள் அந்த நஷ்டங்களை வந்து அவர்கள் சந்திக்கும் பொழுது அதில் சந்தோஷப்படுறாங்க. அன்பான சொல்ல சார், அதான் அந்த அதான் சொல்ல பார்க்கும் போது அது சுத்தமான இருதயத்தில பிறக்கும் அன்பு, அந்த பலி செலுத்தும் அன்பு, அன்பான். அப்புறம் பாருங்க, அதனை தொடர்ந்து அவங்க இனி என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அந்த என்ன சொல்றாங்க, அந்த கான்சிகரேஷன் உடன்படிக்கை நிறைவேற்றும் போது பலி செலுத்தும் போது தங்களுடைய உலக சௌகரியங்களை அவங்க இழக்கிறாங்க. உலக சௌகரியங்கள் வந்து இழக்கிறாங்க. அதே சமயத்தில் தங்களுடைய வசதிகள், அப்புறம் தங்களுடைய நேரம், தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய பொருளாதாரங்கள், அப்புறம் அது மட்டும் இல்ல தங்களுடைய இந்த வாழ்க்கைக்குரிய சில நியாயமான உரிமைகளை கூட அவர்கள் இழக்கிறார்கள். அன்பான சௌர சௌர, அப்ப அதே சமயத்தில் அந்த விதமாக இழப்புகள் எல்லாம் சந்திப்பது அவர்கள் சந்தோஷம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதனால இது என்ன சொல்றதுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து முழு உடன்படிக்கையை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம இழந்துதான் ஆகணும். அதனாலதான் அங்க அப்போஸ்தலர் சொன்னாரு, நாம் சகோதரே நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டியது இருக்குது. அப்ப அநேக என்ன சொல்றதுன்னா, அந்த முழு உடன்படிக்கை முழு பலியை வந்து நாம் செலுத்த வேண்டுமானால் கண்டிப்பா நமக்கு சில என்ன இழப்புகள் நமக்கு கண்டிப்பா நேரும். இதுக்கு வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமையா அங்க ஒரு என்ன சொல்றது, அவர் சொல்றது எழுதியிருக்காரு பாருங்க. நீங்க லூக்கா 21:1-2 நீங்க நம்ம படிக்கலாம்.
அவர் கண்ணீரிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
போதும் என்ன சொல்லு பார்க்கும் போது, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாவர்களை பார்க்கிலும் அதிகமாக பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏழை விதவை குறிப்பிட்டு சொல்லும் போது தனக்கு உண்டாயிருந்தவ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு போட்டாங்க. அதுதாங்க இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பலி செலுத்தக்கூடிய சுத்தமான இருதயத்தில் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய மக்கள் அவங்க தான் சொல்ற என்ன சொல்றா, அது முழுவதுமாக தேவன் தனக்கு என்னென்ன தாளந்துகளை தந்திருக்கிறாரோ அதை முழுவதுமாக தங்களுக்கு வாழ்க்கையில நஷ்டங்கள் வந்தாலும் கூட இழப்புகள் வந்தாலும் கூட அதை தானாக மிகுந்த சந்தோஷத்தோடு அங்க கொண்டு வந்து அங்க செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. அன்பான சார் அதை நம்ம அன்பான சார் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல பாருங்க, இதுல வந்து அந்த என்ன சொல்றாங்க, அந்த புது சிருஷ்டிகள் அந்த தேவனுடைய சபை அந்த ஜனங்கள் இந்த மாதிரியான அந்த உடன்படிக்கையை அங்க நிறைவேற்றுறாங்க சுத்தமான அன்புல. அதே சமயத்துல சந்தோஷமாக அவங்க செய்யறாங்க. பாருங்க, இதுக்கு அடுத்தபடியா சிலர் வராங்க. அவங்க வந்து பாருங்க, அவங்க கூட இவங்க யார் என்று பார்க்கும்போது வேற யார் இல்ல, இவங்க தெரியலான கூட்டம். சோ இவங்க கூட பலி செலுத்துறாங்க. ஆனா எந்த மாதிரி வந்து பலி செலுத்துறாங்கன்னு பார்க்கும்போது இவங்க கூட பலி செலுத்துறாங்க. ஆனா இவருடைய பலி அங்க என்ன சொல்லுங்க, அந்த சபை ஜனங்கள் செய்யக்கூடிய பலியை காட்டிலும் சற்று அங்க குறைவா இருக்குது. சோ இதுல என்று பார்க்கும்போது அவருடைய வைராக்கியத்துல, அவர்கள் தேவன் மேல் வச்சிருக்கிற அன்புல, அவர்கள் வந்து அந்த சுயத்தை அந்த விட்டு கொடுக்காததுல இவர்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க. இவர்கள் வந்து என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா, தேவன் அழைத்த அந்த ஒரே அழைப்பை தேவன் என்ன சொல்ற, அவருக்கு அந்த புதுசின் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்ற சொல்ற அந்த ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய உடன்படிக்கைக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமான வைராக்கியமும் அப்புறம் அன்பும் அது வந்து இல்லாததுனால இவங்க அதுல அந்த அது இழந்துடுறாங்க, அதுல குறைவுபட்டுறாங்க. அதே சமயத்துல இவர்கள் இவர்களையும் அந்த ஒரு திருச்சபையும் ஒப்பிடும் பொழுது இவர்களுடைய வழியை பார்க்கலாம், திருச்சபை அங்க கொடுக்கிற வழி வந்து அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. அதான் அது நீங்க கீழே நாங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம படிக்கலாம், அந்த ஐஸ்வர்யவான் இல்லீங்களா, அந்த லூக்கா 21 அதுல 3ல இருந்து பாருங்க சில வசனம்.
இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள்.
பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து அந்த காணிக்கை வந்து போட்டாங்க. அப்புறம்
இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டான இருந்ததெல்லாம் போட்டு விட்டார்கள்.
ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இவளோ தன்னுடைய ஜீவனுக்கென்று இருந்தவர்கள் என்ன பண்ணிச்சு, அந்தம்மா எடுத்து போச்சு. இப்ப நம்மளே யோசனை பண்ணலாம், இந்த அம்மா போட்டது வந்து பெருசா இல்ல மற்றவர்கள் வந்து போட்டது வந்து பெருசா? அதுதாங்க திருளான கூட்டம் வந்து அப்படித்தான். திருளான கூட்டம் என்னன்னா தங்களுடைய பரிபூர்ணத்துல என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஆவரேஜ் வாழ்க்கை, அதுதான் மன சௌரசரியமா ஒரு சராசரியான வாழ்க்கை. ஆனா இந்த ஒரு சபையினுடைய வாழ்க்கை வந்து அப்படி இல்ல, அது என்ன தங்களுடைய ஜீவனையே கொடுக்கறாங்க, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே அவங்க அர்ப்பணிக்கிறாங்க, அதுதான் மனசு. அதனால அவர்களும் பலி செலுத்துறாங்க, அது வந்து இல்லைங்கிறது இல்ல. ஆனா அவர்கள் செலுத்தக்கூடிய பலிக்கும் இந்த திருச்சபை செய்யக்கூடிய பலிக்கும் என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பா வித்தியாசம் இருக்குது மனசு. ஆகையினால்தான் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு தில்லான கூட்டத்துக்கு அப்ப நம்ம யோசனை பண்ணலாம், சப்போஸ் இவங்களுக்கு அந்த அந்த புது சிருஷ்டி வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா அது நியாயமா? நம்மளே வந்து கேட்கலாம் இல்ல, ஏன்னா அவர்கள் அவர்கள் செய்கிற சாக்ரிஃபைஸ் வேற, இந்த தில்லான கூட்டம் செய்கிற சாக்ரிஃபைஸ் வேற, கம்மி ஆனா செய்யறாங்க ஆனா கம்மி. அதே சமயத்துல அதே நிலைமையில வச்சிருக்கவும் முடியாது, எவ்வளவு நாளுக்கு அதே நாள் வச்சிருப்பாரு தேவன். ஆகினால்தான் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி தேவன் அந்த மகா உபத்திரவ காலத்தை அங்க வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மகா உபத்திரவ காலத்துல இவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு அவர்கள் வந்து சாட்சி, நாங்க வந்து இந்த ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதி என்று நிரூபிக்கணும். அதனாலதான் அந்த மகா உபத்திரவ காலத்தை அங்க வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் இவர்கள் வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 7:13 இருந்து சில வசனங்களை நம்ம படிக்கலாம்.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றே.
இது நம்ம அநேக சந்தர்ப்பம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், அதனால இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 45:14-15 பாருங்க.
சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள்.
நம்ம பாருங்க, சித்திர தையலாடை தரித்தவளாய் வந்து அவங்க யாரு போறாங்க அப்படின்னு பார்க்கும் போது மனவாட்டி போறாங்க. சோ அவங்க பின்னாடி யாரு போறாங்க என்று பார்க்கும் போது அவள் தோழியாகிய கன்னிகைகள். அதனால இந்த திருளான கூட்டம் கூட கன்னிகை தான், அதனால இந்த திருளான கூட்டம் கூட அவங்க கன்னிகை தான். சோ மனவாட்டி என்னன்னா அது புத்தியுள்ள கன்னிகை, இந்த திருளான கூட்டம் வந்து புத்தி இல்லாத கன்னிகை. அதான் நம்ம பார்க்க அப்ப கன்னிகை தான். ஆனா அந்த மணவாளனுக்கென்று அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்லுங்க அந்த ஒரு ஒப்பந்தத்தை அந்த கன்னிகை அந்த அம்மா இந்த திருளான கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா இழந்து போறாங்க. அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் என்ன கல்யாணமே இல்லை அப்படின்னா, என்ன கல்யாணம் இல்லாத நிலைமை யாரு, தூதர். தூதர்கள் நிலைமையை அங்க தேவன் அங்க தருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சபை என்ன ஆயிடுச்சு, அந்த முழுவதுமான அந்த ஒரு அந்த பலியை செலுத்துறதுனால அங்க மணவாட்டி நிலைமைக்கு அங்க போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க இதனை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சபையினுடைய அர்ப்பணிப்பு குறித்த சில முக்கியமான விஷயங்களை படிச்சு நான் பேசி முடிச்சிடறேன். அப்ப பாருங்க இந்த சபையினுடைய அர்ப்பணிப்புல வந்து நம்ம முக்கியமாக பார்க்கும்போது இவர்கள் தங்களுடைய பூலோக வாழ்க்கையை அவங்க வந்து கண்டிப்பா அவங்க உதறி தள்ளுறாங்க. ரொம்ப அப்படி எழுதி பாருங்க, முழு அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் தங்களின் மரண பரியந்தமான அர்ப்பணிப்பினால் பூலோக வாழ்க்கையை உதறி தள்ளுகிறார்கள். ஆமா, அப்ப அந்த பலிதான் வந்து பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது உயர்வு என்று நினைக்கிறாங்க, அதுல சந்தோஷப்படுறாங்க. அன்பான சௌரஸ்வரர் அதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க முக்கியத்துவம் தராங்க அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல. அப்ப பாருங்க அத இதுக்கு உதாரணமா அந்த நிழல்ல நம்ம பார்க்கும்போது லேவியர்கள். சோ லேவியர்கள் வந்து கானான் தேசத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் என்ன பண்ணல, எந்த ஒரு பங்கும் அந்த லேவியர்களுக்கு வந்து அங்க கொடுக்கப்படல. சோ எதை ஊர்ஜிதப்படுத்துன்னு பார்க்கும்போது இந்த என்ன ஆவிக்குரிய ஆசாரியர்கள், ஆவிக்குரிய லேவியர்கள் நமக்கு அப்ப இந்த பூமியில எந்த ஒரு பங்கும் இல்ல. அதனாலதான் அப்போ சொல்லி பவுல் சொல்லும் போது நமக்கு உணவும் உடுக்கவும் போகுது, அது வந்து அது கெட்சா போது தேவன் அது நம்ம அசூரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இந்த முழு உடன்படிக்கையை வந்து அவருக்காக அவருடைய சித்தத்தை மனமும் வந்து நம்ம செய்யும் போது நம்ம எல்லா நமக்கு தேவையானவர்கள் அவர் செய்யறாரு அவரு நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்களே வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நலமானதை கொடுக்கும் போது எனக்காக வந்து நீ பலி செலுத்தும் போது உன்னை நான் கவனிக்காம நான் விட்டுருவேனா. சோ அது வந்து தேவன் அந்த அசூரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு, அதனால எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சோ தேவன் வந்து எல்லா காரியங்களையும் அவருக்காக நம்ம அந்த பலி செலுத்தும் போது நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் அங்க பார்த்துக் கொள்வாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பாருங்க அதே சமயத்துல இது இன்னொரு நிழல்ல அதே பார்க்கும் போது பொதுவான லேவியர்களுக்கு ஒரு விதமான சுத்திகரிப்பு இருக்குது, அதே சமயத்துல இந்த பலி செலுத்தக்கூடிய லேவியர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு சுத்திகரிப்பு என்னன்னு பார்க்கும்போது, ஒரு அபிஷேகம் என்னன்னா, அதாவது தைலத்தோடு ரத்தத்தையும் கலந்து என்ன செய்வாங்கன்னா அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பலி செலுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு தைலத்தோடு ரத்தம் கலந்து என்ன செய்வாங்க என்று பார்க்கும்போது அங்க அபிஷேகம் பண்ணுவார். யாத்திராகம் 29:21.
பலிபீடத்தின் மேல் இருக்கும் ரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர்கள் மேலும் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக.
என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு என்ன சொல்லுங்க, அந்த ஒரு அபிஷேகம் அந்த பலி செலுத்தக்கூடியவர்களுக்கு மாத்திரம், அந்த என்னங்க அந்த ரத்தமும் அப்புறம் அந்த தைலமும். அது வந்து என்ன குறிக்குதுன்னு பார்க்கும் போது, அப்ப என்னங்க அந்த ஒரு அந்த தைலம் என்ன குறிக்குதுன்னா அது பரிசுத்த ஆவி, அந்த ரத்தம் என்ன குறிக்குதுன்னா அது பலி. அப்ப வந்து இன்றைக்கு புது சிஷ்யில நமக்கு அந்த பலி செலுத்தக்கூடியவர்கள் என்ன அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு கூட பலி செலுத்துகிறேன் என்ற உறுதிமொழியை அது வந்து எடுத்து காட்டுகிறது. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற பரிசுத்தாவியை வச்சு அவரோடு கூட அந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய என்ன சொல்லுங்க உறுதிமொழியை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது அந்த அபிஷேகம். அன்பான சார், அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு முழு அர்ப்பணிப்பு வந்து கண்டிப்பா ஒருத்தர் செஞ்சா, அவரு நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக, நான் உலகத்தா நல்லாதது போல இவர்களும் உலகத்தா அல்ல. அப்ப உலகம் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது ஒரு சில காரியங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஆனா மெஜாரிட்டி என்னாகாது, அவன் கண்டிப்பாக வந்து அந்த முழு அர்ப்பணிப்பு செய்கிறவர்களை இந்த உலகம் புறக்கணிக்கும். அன்பான சகோதரர், இந்த உலகம் வந்து புறக்கணிக்கும். அதே சமயத்தில் புறக்கணிக்கும், அது வந்து தயாராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி அர்ப்பணிப்பு செய்யும் பொழுது நம்ம யாராவது வந்து நம்ம ஆதரிப்பார்களா அப்படின்னு கூட அந்த அர்ப்பணிப்பு செய்தவர்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது. அது கூட ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்ப இந்த என்னங்க அந்த பலியை வந்து முழுவதுமாக அர்ப்பணிப்பு செய்கிறவர்கள் வந்து தங்களை யாராவது வந்து நம்மளை சேர்த்துக் கொள்வார்களா, தங்களை ஆதரிப்பார்களா என்று அவங்க எதிர்பார்க்க கூடாது. அது கூட அப்படின்னு என்னன்னா, அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த சுத்தமான பலியை அவர்கள் வந்து அங்க செய்ய வேண்டியவர்களா அங்க இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப கடைசியாக நம்முடைய பாடத்தில் பார்க்கும்போது, அப்ப இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் செய்து வந்து இந்த முதலாவது வந்து நம்மை முழு அர்ப்பணிப்பு வந்து நம்ம செய்யணும். இது வந்து நம்முடைய பங்கு. ஏன்னா அர்ப்பணிப்பு செய்யறது யாருடைய பங்கு? அது நம்முடைய பங்கு. தேவன் அதுல வந்து தலையிட மாட்டாரு. நம்ம எந்த அளவுக்கு வந்து பலி செலுத்துறோம், எந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து ஊழியத்தை வந்து செய்யறோம், அது வந்து யாருடைய பங்கு? அது நம்முடைய பங்கு. ஏன்னா நாம தான் அது வந்து செய்யணும். இது வந்து நம்ம முழு அர்ப்பணிப்பு செய்வது நம்முடைய பங்கு. இரண்டாவது பங்கு, நாம் அர்ப்பணிப்பு செய்த அந்த ஒரு பலியை நம்முடைய தேவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து தேவனுடைய பங்கு, ஏற்றுக்கொள்ளணும். சோ இது ரெண்டு பங்கு போக இன்னொரு பங்கு இருக்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு ஒரு பங்கு. சோ அந்த அர்ப்பணிப்பை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், இது ரெண்டாவது பங்கு. இன்னொரு பங்கு என்னன்ற நம்ம பார்க்கும் போது, அதாவது இந்த ஒரு என்ன சொல்றதுங்க, இந்த ஒரு ஜீவியத்துல நம்ம இன்னும் வந்து என்ன சொல்லுங்க, நம்ம மேல இருக்கிற வசனத்தில் இருக்கிற பிரகாரமாக பிதா பூர்ண சத்குணரா இருக்குது. அதாவது பூர்ணமான அர்ப்பணிப்பு மாத்திரம் போதாது, அது அங்க சொல்றாங்க, பூர்ணமான அர்ப்பணிப்பு மாத்திரம் போதாது. அந்த என்னங்க அந்த சாயலுக்கு நம்முடைய குணங்களை நம்ம வளர்த்துக் கொள்ளும். என்னங்க தேவனுடைய சாயலுக்கு நம்முடைய குணங்களை நம்ம வளர்த்து, இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். அன்பான சகோதரர், அதனால இந்த மூன்று நிலையை நம்ம வந்து கடந்து போக வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நம்மளே வந்து ஒரு கேள்விப்பட்டு வச்சுக்கலாம், எந்த ஸ்டேஜில் வந்து இன்றைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சார், ஏன்னா பரிசுத்தமாக்க அதுல அர்ப்பணிக்கிறதுல வந்து இன்னும் நம்ம இருக்கிறோமா, இல்ல இனி என்ன நீதிமான்களாக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, இல்ல அர்ப்பணிப்பு அந்த பலி செலுத்தக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா, இல்ல அதனையும் தாண்டி இன்றைக்கு அந்த பூர்ண சத்குணரா தேவனுடைய சாயலை வளர்க்கறதுக்காக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மூன்று நிலை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சார், சார் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, யோவான் 17:17 நம்ம படிக்கலாம்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
ஆமா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப பாருங்க, அதுல அப்புறம் இந்த சத்தியம், ஏன்னா நம்ம முக்கியமாக பார்க்கும்போது இந்த புது சிருஷ்டியில வந்து நம்ம பார்க்கும் போது இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிலைமை இந்த புது சிருஷ்டிக்கு இருக்குது. ஏன்னா தேவன் மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் கல்லு மண்ணு மணல் இப்படிதான் வச்சு சிருஷ்டி பண்ணாரு. ஆனா புது சிருஷ்டிகளே எந்த மாதிரி எலிமெண்ட்ல அங்க சிருஷ்டி பண்ணாரு பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையினாலதான் சிருஷ்டி பண்றாரு நம்ம பார்க்கும். அதனால அப்ப நம்ம தேவனுடைய வசனம் நம்மை இதுவரைக்கும், அதாவது என்ன சொல்றதுன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு இன்றைக்கு பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்மை வழி நடத்திருக்கிறது. முழு அர்ப்பணிப்பு செய்வதற்கும் நம்மை வழி நடத்தியது செஞ்சிருக்குது. ஆனா அதுக்கு மேலும் இருக்கு என்னன்னு பார்க்கும் போது அந்த பூரண சத்குணர். அப்ப அந்த பூரண சத்குணர் அந்த என்ன சொல்றதுங்க, அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வளருவதற்கும் எதுதான் வந்து நமக்கு உதவி செய்தது பார்க்கும் போது அவருடைய வசனங்கள் தான் அன்பான சராசரி நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த புது சசிகள் வந்து தேவனுடைய வசனத்து மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல அளவு கடந்த ஆர்வமும் அங்க தாகமும் அங்க இருக்கும். அதுதான் அன்பான சரோசர் மிக முக்கியமா நம்ம அங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி என்ன நம்ம செய்யணும் என்று யோசித்துக் கொண்டிருப்பாங்க. எந்த மாதிரி செய்யலாம், என்ன மாதிரி பண்ணலாம், யோசிப்பா. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கடைசியாக பார்க்கும் போது இந்த பரிசுத்தம் என்ன இது வந்து என்ன ஒரு விஷயத்தை இந்த பரிசுத்தம் என்பது வந்து குறிக்கிறது. அப்ப பார்க்கும் போது இப்ப இந்த பரிசுத்தம் என்பது வந்து சிலர் நினைக்கிறபடி மனுஷன் வந்து பூரணப்படுத்துதலை வந்து இது குறிக்கிறதா இல்லைங்களா, மனிதன் வந்து பூரணப்படுத்துதலை இந்த பரிசுத்தம் வந்து குறிக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. நம்ம பூர்ணமா வந்து ஆனாலும் கூட அது வந்து பரிசுத்தம் இல்ல. அதே மாதிரி வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கறைகளையும் வந்து நீக்குவதை இந்த பரிசுத்தம் வந்து குறிக்கிறதா, அதுவும் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கறைகளையும் வந்து நீக்கிட்டாலும் அது நம்ம பரிசுத்தம் அது கூட இல்லைங்க. அப்ப இந்த பரிசுத்தம் என்பது இது எதை குறிக்கிறது? அப்ப பரிசுத்தம் என்பது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய முழு சித்தத்தை, நம்முடைய முழு எண்ணங்களை, நம்முடைய முழு நோக்கங்களை முழுவதுமாக பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, இதுதாங்க பரிசுத்தம். இதுதான் ரொம்ப அருமையா அங்க சொல்லியிருக்க பாருங்க. நான் அதுல இருக்கிற நான் படிக்கிற, நம்முடைய சித்தத்தை தேவனுக்கு அர்ப்பணிப்பதாகும். நம்முடைய எல்லா சித்தத்தை, நம்முடைய முழு சித்தத்தை தேவனுக்கு வந்து ஒப்பு கொடுக்கிறது, இதுதான் அன்பான சகோதர சகோதரி அங்க பரிசுத்தம் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அப்ப பாருங்க, அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பூர்ணர் தானே இல்லைங்களா, அவர் வந்து பூர்ணர் தான். ரசனத்தை நீங்க பாருங்க, எபிரேயர் 2:5-8 பாருங்க.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற,
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு இல்லீங்களா. நீங்க ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வி வருது தெரியுங்களா? அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாங்க பின்னாடி வசனத்துல படிக்கிறோம், தாம் பூர்ணரான பின்பு. அப்ப நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பூர்ணர் தானே இல்லீங்களா. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பூர்ணர் தானே, அப்ப மறுபடியும் அவர் வந்து பூர்ணவர் ஆகணுமா? நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லீங்களா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் பூர்ணமான ஆதாமுக்கு நிகரான 2 ஆதாமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பூர்ணர் தான். அப்ப இருந்த போதிலும் இங்க நம்ம வசனத்துல படிக்கிறோம், மீண்டும் அவர் என்ன ஆகணுமா? பூர்ணர் ஆகணுமா? அப்ப இது எதுல வந்து பூர்ணர் ஆகணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது வேற ஒண்ணு இல்ல, அவர் அந்த புது சிருஷ்டியில அந்த பூர்ணர் ஆகணும். அவர் பூர்ணர் தான், ஆனா புது சிருஷ்டியில வந்து தேவன் அந்த நியமித்திருக்கிற அந்த சோதனைகளை அது கடந்து தான் வந்து இந்த புது சிருஷ்டிக்கு வந்து தகுதி என்பதை அவர் நிரூபித்து காட்டணும். அதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். அதுல புது சிருஷ்டியில அவர் வந்து பூர்ணர் ஆகணும், அதை நம்ம பார்க்கிறோம். அதே எபிரேயர் 2:10 அதுல கூட அதுதான்.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறதுக்கு அவருக்கு ஏற்றதாக
அங்க கூட பாருங்க, உபத்திரவங்களினாலே அவரை பூர்ணம், அவர் ஏற்கனவே பூர்ணர் தான். இங்க நம்ம பார்க்கும்போது உபத்திரவங்களாலே பூர்ணமானாரா கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்ப இது எதுல பூர்ணரான பார்க்கும்போது புது சிருஷ்டியில அவர் பூர்ணரான சார். அப்ப இன்றைக்கு நம்ம கூட என்ன ஒரு பாடல்கள் பார்க்கும்போது, அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க எப்படி அந்த புது சிருஷ்டிக்கான பூர்ணத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, முழுவதுமாக தன்னை தன்னுடைய சித்தத்தை விட்டொழித்து தேவனுடைய சித்தத்தை முழு அர்ப்பணிப்பை அங்க செய்ததுனால அந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதமே அங்க பெற்றுக்கொண்டாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே பிரகாரமாக இன்றைக்கு நம்ம கூட அந்த ஒரு புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம் நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம கூட நம்ம நிரூபித்து காட்டுறோம் நிச்சயமா. ஏன்னா தேவன் ஒரு ஸ்கேல் வச்சுட்டாருன்னா அது நீதி, அது எந்த காலத்திலயும் வந்து அது விட்டுக் கொடுக்க மாட்டாரு. ஆனா அதை நம்ம பார்க்கிறோம், அவர் குமாரனா இருந்தும் பட்டப்பாடுகளினால என்ன ஆனாரா, புது சிருஷ்டி ஆனாரா இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவர் குமாரனுக்கே அப்படி வச்சிருக்கிறாரு. இல்ல நம்ம மகன் தானே, கொஞ்சம் லிபர்ட்டி கம்மி பண்ணி அந்த புது சிருஷ்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அந்த ஒரு நிலைமையை அவர் நிரூபித்து காட்டணும். அவர் மகனா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதாங்க தேவன். அப்ப இன்றைக்கு நம்ம கூட அந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய முழு கான்சிகரேஷனை அங்க தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்படைத்திருக்கணும். அன்பான சௌரஸ், நம்ம நிரூபிச்சிருக்கணும். நம்ம என்ன ஏனோ தானு வந்து நம்ம இருந்துச்சா, அது நம்ம ஏமாந்து நம்ம போயிடுவோம். அன்பான சௌர சௌதரி, அந்த முழு கான்சிகரேஷனே நம்முடைய முழு சித்தத்தை நம்ம விட்டொழித்து அதை நம்ம தேவனுடைய அந்த சன்னிதானத்துல நம்ம நிரூபித்து காட்டணும். நான் முழு சித்தத்தை ஒப்படைச்சிருக்கிறேன், முழு உடன்படிக்கையை நான் நிறைவேற்றிருக்கிறேன், அதை வந்து நம்ம நிரூபித்து காட்டணும். அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். நம்முடைய சித்தத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கறது தான், அதுதான் வந்து அங்க பரிசுத்தங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அதனால இதுதான் வந்து தேவனுடைய விருப்பமா இருக்குது. நம்ம பாருங்க, 1 தெசலோனியர் 4:3
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து.
நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அப்படின்னு, நீங்கள் முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் யாரு, அதுதான் யார் விரும்புறாரு, தேவன் விரும்புறாரு. நீங்கள் அதான் சொன்னாரு, மகனே உன்னுடைய இருதயத்தை இறங்குத்தான், அதுதான் தேவனுடைய சித்தமாகுது. அப்ப பாருங்க, அப்ப நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும் என்பது தான் அங்க தேவனுக்கு சித்தமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உண்மையான இருதயத்தின் பரிசுத்தம் என்ன அப்படின்ற நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த ஒரு பலி செலுத்தக்கூடியதுல வந்து மிகுந்த ஆர்வத்தையும் மிகுந்த வாஞ்சியும் ஒவ்வொருவரும் வந்து கண்டிப்பா வந்து செலுத்தணும். அதாவது அவருடைய ஊழியத்தில் ஊக்கமாக விழிப்பாக இருப்பதை அது குறிக்கிறது, மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதை அது குறிக்கிறது, அப்போ ஒருவரை ஒருவர் சத்தியத்தில் பலப்படுவதை அது குறிக்கிறது, விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்வதை அது குறிக்கிறது, அப்புறம் நாளுக்கு நாள் சகோதரருக்கு ஜீவனை தருவதை அது குறிக்கிறது. பரிசுத்தம், அதாங்க அந்த பரிசுத்தம். அப்ப ஆயினால் அன்பான சகோதர சோதர, இதெல்லாம் வந்து பாருங்க, அது முழுக்க முழுக்க இங்க அந்த நம்முடைய முழு அர்ப்பணிப்பு, நம்முடைய சுயத்தை வெறுத்தல், இதை குறித்துதான் அங்க என்னங்க அந்த பரிசுத்தப்படுத்துதல் அங்க நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கும் போது, அதனால இந்த ஒரு சபையார் செலுத்தக்கூடிய பலிகள் அது ரொம்ப ரொம்ப பெருசு, அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது மதிப்புக்குரியது, அது ரொம்ப ரொம்ப போற்றுவதற்குரியது. அதனால வந்து பலி செலுத்தக்கூடியவர்கள் வந்து தயங்க வேண்டாம். அன்பான சகோதர சகோதரே, தேவன் நமக்கு என்ன என்ன சொல்றது முடிவுகளை தந்திருக்கிறாரோ, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க நம்முடைய பலிகளை நம்ம மிக வெகு விரைவாக நிறைவேற்றுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். இந்த உலகம் வந்து நம்மை வெறுத்தாலும் கண்டிப்பாக தேவன் நமக்கு உணர்த்திருக்கிற அந்த ஒரு என்னங்க சத்தியத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி தேவன் அந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம வந்து நம்ம கொடுக்கணும். அன்பான சகோதரர், இதெல்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் நம்ம செய்யணும். காலம் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னும் வந்து நம்ம எவ்வளவு பாடங்கள் வந்து சத்தியத்தின் பிரகாரமாக நம்ம பார்க்கும் போது, இது தாங்க தேவன் கண்டிப்பா எதிர்பார்க்கிறாரு. நம்ம இதுதான் வந்து சத்தியம், சுயத்தை வெறுத்து முழுவதுமாக கான்சன்ட்ரேஷன் வந்து செய்யணும், இதுதான் சத்தியம். நம்ம இனி எந்த எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தாலும் இதில் தான் வந்து நிற்கும். அதனால இந்த கடந்த 4-5 வருடங்களாக இவ்வளவு ட்ரூத்தில் நம்ம கத்துருக்கிறோம், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னுமாக வந்து அந்த பலி செலுத்துவதில் நம்ம உற்சாகப்படணும். அதே மாதிரி அந்த என்ன சொல்லுங்க பலி செலுத்தக்கூடியவர்களை நம்ம அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களை தாங்கி நிற்கணும். அன்பான சோர சார், இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு அதே சமயத்தில் நம்முடைய ரட்சிப்பு நம்ம நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம கூட அந்த முழுவதுமான அந்த கான்சிகரேஷனை தேவனுடைய சமூகத்தில் நம்ம சமர்ப்பிக்கப்படணும். அப்பொழுதுதான் அந்த புது சிஷியின் ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும். இது வந்து கடைசியாக சொல்லும்போது ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு என்ன செய்வான், கூர்மையாகும். ஒரு இரும்பு வந்து இன்னொரு இரும்பு எப்படி கூர்மையாகும் அப்படின்னா, அது உரசும் போது இல்லைங்களா. அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் இன்றைக்கு நம்முடைய சத்தியத்துக்காகவும் சகோதரர்களுக்காகவும் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் தேவன் என்ன செய்யறாருன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அன்புல வளருவோம், அந்த அளவுக்கு நம்ம பலி செலுத்துவதில் வளருவோம், அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா தேவனுடைய சத்தியத்திலும் கிருபையிலும் நம்ம பலப்படுவோம். அன்பான சௌர சௌர, அப்போ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அது நமக்கே தேவன் என்ன செய்வார்னா அது நன்மையாக அங்க மாற்றாருங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அதனால அன்பான சௌர சௌர, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னும் நம்ம பலி செலுத்த நம்முடைய சொந்த சித்தத்தை நம்ம விட்டொழித்து தேவனுடைய சித்தத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாக சுத்த மனசாட்சியிலும் சுத்தமான அன்பிலும் எதையும் எதிர்பாராமல் என்ன கஷ்டங்கள் அவமானங்கள் வந்தாலும் கூட அதை நாம் சகித்து இந்த ஒரு வழியின் ஜீவியத்தை நம்ம முழுவதுமாக அதை நிறைவேற்றணும். இதுதான் வந்து பரிசுத்தமாக்கப்படுதல். சோ இது வந்து நம்ம கர்த்தருக்குள் இருந்து அதை நம்ம செய்யணும். அதை இவங்களுக்கு தான் சொல்றாரு கர்த்தர் எல்லாம் நீ என்ன பயப்படாதே சிறுமந்தைய பயப்படாதே. ஏன்னா அதாவது வந்து என்ன சொல்றதுங்க தங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்ல முழுவதுமான அர்ப்பணிப்பு செய்து வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறவங்க தான் ஆபத்து இருக்கு. அப்ப அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை தாங்க நினைப்பேன். அதனால என்ன சொல்றது நீ லைஃப் என்ன ஆகுமோ ஏதாவது பயப்பட வேண்டாம். தேவன் எல்லா விதத்திலும் வழி நடத்துவாரு தேவன் காப்பாற்றுவாரு. அந்த நிச்சயம் அந்த உறுதிமொழியை தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மூலமா நமக்கு தந்திருக்கிறாரு. ஆகினால நம்முடைய சுயத்தை விட்டொழித்து அந்த வழியின் ஜீவியத்துல நம்ம மேன்மேலும் வளர்ந்து ஆவின் கனிகளில் பெருகி அந்த ஒரு புதுசின் ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள தேவன் நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பு தந்த தேவனுக்கும் சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பினையும் வார்த்தையிலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன்.